போற்று திருவாள். இதுக்கு ஏன் போற்று திருவாள் வந்தது என்று கேட்டா, இது கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அருண் வடிவேல் மொழியார் தான் இது என்னென்ன, மற்றவங்களாம் லேசா தான் நிற்காங்க. அவரு போற்று திருவாள் நம்ம நாங்க மேல பார்த்தாங்க, உள்ள பாரா போற்றி போற்றி இருக்க. அதனால இறைவனை போற்றி வழிபட்ட திருவுகளாக போற்றி திருவுகள்னு நிற்காங்க. இந்த இறைவனை போற்றுகின்றதுன்னு இந்த திருவுகள் மட்டும்தான் போற்றுக, சிவபிரானமும் போற்றுது, திருவண்ட பகுதியும் போற்றுது, அல்லா தீர்த்த திருவுகளும் போற்றுது. அப்ப இறைவனை போற்றி வழிபடுகிற அகவல் போற்றி திருவுகள் ஆயிடுச்சுங்கிறது பொருத்த முடியாது. என்னன்னு இறைவனை போற்றுதற்குரிய போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி வருகிற அகவல் ஆதலின் போற்றி திருவுகள் ஆயிடுச்சு. அதில் நிறைய இருக்கு. அதனால இறைவனை போற்றுகின்ற போற்றி என்ற சொற்கள் மிகுதியாக இருக்கின்ற அகவல் போற்றுக்கிறது. இல்ல இது ரெண்டு மூணு பேர், இந்த முன்னால போறவன் தடிக்கு விழுந்தா பின்னால போறவன் ஜீவிட்டு பேரு அது தெரியுங்கள. பின்னால போறவன் தடிக்கு விழுந்துட்டான்னு வச்சுங்க, பின்னால போறவன் ஏ சார் அடாதரா பல்லமா பார்த்து போகணும் என்று இவன் என்ன பண்ணுவான், பார்த்து போவான். அவன் விழுந்தே விழுந்த. அது போல ஆராய்ச்சி என்பது பின்னால போனவங்க நாலு பேர் தடிக்கு விழுந்தாதான் பின்னால போறவங்க ஜீவிட்டியா பிடிக்கலாம். அது கூட சொல்றது பரிமையில உடைய ஏன் சிறப்புன்னா, முன்னால ஒன்பது பேர் உரை போச்சு, பத்தாவது ஆள் எழுதுனா அதனால பரிமையில ரொம்ப சிறப்புன்னு. அது மட்டுமல்ல அவனுடைய சிறந்த அறிவு மட்டுக்கணும். சரி அந்த பத்து பேரும் போய் நம்ம என்ன கழிச்சுட்டோம், படிக்கவே முடியலையே சார், பரிமையில கூட அவளை விளங்க மாட்டேங்குது. அதனால ஒன்பது பேர் போனா மட்டும் போதாது, போனதுனாலையும் பின்னால் அந்த ஒன்பது பேர் செய்ய முடியாத நுண்மையை செய்தார் பரிமையில. நல்லா பரிமையில உடைய ரொம்ப சிறப்பு. அது போல இங்க போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி அகவலாதலின் போற்றி திருவுகள் என்று சொன்னேன். ஏன்னா இறைவனை போற்றிய திருவுகள்னா எல்லாகவும் இறைவனை போற்றுகின்றதுதான். அதனால ரொம்ப அருமையான கருத்து அது. தில்லையில் அருளியதுன்னர், தில்லையில் அருளியது அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் சான்று கிடையாது. சரி இருக்கட்டும், தில்லையில் அருளியது நல்லதான். நிலைமண்டில ஆசிரிப்பானர் அப்படின்னா நிலைமண்டல ஆசிரியப்பாவுக்கும் நேரத்தை ஆசிரியப்பாவுக்கும் பாலாப்பன இலக்கணம் தேவைப்படுது. நிலைமண்டல ஆசிரியப்பான எல்லா சீர்களும் நான்கு சீர் இருக்கணும், நேரிசி ஆசிரியப்பான எல்லா சீரும் நான்கு சீர் இருக்கும், கடைசி அடிக்கும் முதலடி மட்டும் மூன்று சீர் இருக்கும். இருந்தால் அந்த நேரிசி ஆசிரியப்பான் எல்லாம் நாலு சீர் இருந்துட்டா நிலைமண்டல ஆசிரியர். இது சாதாரணமாக எல் ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு கூட தெரியும், ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பாவகையெல்லாம் பாடம் உண்டு உண்டு நடத்தியிருக்கணும், இவங்களும் படிச்சிருக்கணும், ஞாபகத்துலையும் இருக்கணும், முப்பொருள் உண்மை எதுவுமே முப்பொருள் உண்மை தான், நடத்தியிருக்கணும், படிச்சிருக்கணும், நினைவிலும் இருக்கணும். பார்த்தீங்களா எங்க போனால் முப்பொருள் உண்மை தான். சகத்தின் உற்பத்தி என்னது, சகத்தின் உற்பத்தி பொறுத்திருந்து பாருங்கள் சொல்லிருக்கேன். சரி இப்படியாக விளங்கி கொண்டோம், என்னால போவோம். நான் முகன் முதலாவானவர் தொழுதல ஈரடி ஆரே மூலகு அளந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலம் மலர போற்றிசை கதிர்முடி திருநடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரம் ஏனமாகி முன் கலந்து ஏழுதளம் உருவையிடந்து பின்னைத்து ஊழி முதல் தசயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். ஒன்று முதல் ஒன்பது அடிகள் ஒரு முடிவு. இறைவன் திருவடி எப்படிப்பட்டது என்ன, யாரோ ஒரு ஆள் என்னென்னமோ முயற்சி பண்ணி காண முடியாத திருவடி. அப்ப எந்த ஆள் என்ன முயற்சி பண்ணி காண முடியாது போயிற்று, அதான் ஒன்பது வரி. ஒன்பது வரி யாரு, சம்பந்தி. சம்பந்தினாரு திருமல். இது மாதிரி இவ்வளவு நீளமா எங்கேயுமே சொல்லல. பிரமன் மால் காணா பெற்றியோன் காண்க மாலறியா நான் முகனும் காணாமலையை நாம் போல் அறிவோம் திருவம்பாவை. இப்படிதான் சொன்னாங்க. இங்கதான் ரொம்ப அருமையா அந்த திருமாலை பற்றி உயர்வு கொடுக்கிறார், உயர்வு கொடுக்கிறார். ஐயா திருமால் காண முடியாதுன்னு சொல்லும் போது திருமால் சொன்னோடனே நம்ம நெய்யினும் மூஞ்சி வச்சுக்காதீங்க, திருமால் காண முடியாதது அப்படி சொல்லுவீங்க. அடே பாருங்கிட்டு வேணும், திருமால் காண முடியாதது அப்படிங்கிறதுக்கும் திருமால் காண முடியாது என்பதற்கு என்ன வைத்தது, திருமாலா பாத்தர் கடவுள் இல்ல, பிரம்மனே படைத்தவர் இல்ல, அப்படிதான் சார் அப்படிதான். அது என்னங்க அப்படி
இப்படி ஆரம்பிக்கிறாங்க.
இது மாதிரி ஆரம்பித்த திருவாசத்துல இந்த ஒரு பகுதி உண்டு. பெருமாள் பிரம்மன் காண முடியாதுங்கிறது கத்த கத்தையா தோக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சொன்னேன். எப்படி பாருங்க,
நான் முகன் முதலாவானவர் தொழுதல.
ஒரு நாள் இந்த புரட்சி கவிதைங்க மாதிரி புரட்சி கவிதையாக்குறது இல்லை. ஒரு நாள் என்ன சார்னா, பிரம்மன் தேவர்கள் எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே என்ன ஆச்சுன்னாரு, எல்லாரும் சொல்றாங்களாம், திருமால் வாழ்க, திருமால் வாழ்க, திருமால் போற்றி அப்படின்னாரு.
என்ன சார் என்ன வந்தது இப்ப திருமால் அப்படின்னாரு, நான் முகன் முதலாவானவர் தொழுதல.
அப்படி எல்லாம் சொல்லும் போது என்னன்னாரு, ஐயோ பத்தியா திருமாலுடைய வடிவம் எவ்வளவு இருந்தா இருக்குனாரு.
ஆமா, திருவிக்கிரம அவதாரம் ஒரே உயரமான அவதாரம்,
அதை கண்டுதான் புள்ள மற்ற தேவரெல்லாம் திருமால் வாழ்க, பெரியவன் வாழ்க, காத்தர் கடவுள் போற்றி அப்படிலாம் சொன்னாங்களாம். அப்படி அந்த பெரிய நீண்ட வடிவத்தை எடுத்து என்ன செய்தாராங்க,
ஈரடியாலே மூலகு அளந்து
அந்த பெண்ணி. அவன் பேர் என்ன, பேர் என்ன, யாரு, மாவலி. மாவலி இடத்துல போன போன உடனே அவன் எதையும் கொடுக்க போன. இதை கேட்டார், எங்க வந்தீங்க, பெரிய முனிவராக இருக்கீங்க அப்படின்னாரு. ஒன்றுமில்லை, ஒரு மூன்றடி மண் வேணும்னு. அதனால இது என்ன பிரமாதம், உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அந்த மூணடி மண், அது எடுத்துங்க. இது பார்த்தது
ஈரடியாலே மூலகு அளந்து இந்த மூன்று உலகத்தையும்
என்ன ஆச்சுனர், ஈரடியாலே ரெண்டே அடி வச்சவன மூணு உலகம் சரியா போச்சு. மூவடி மண் கொடுக்குறேன்னாரு. இன்னொன்னு என்னன்னாரு, உன் கொடுப்பதை கொடுப்பதுன்னு சொன்னது மாறப்படாது, சொன்ன சொல் மாறாதா, அதனால பெருமானி அடியனுடைய தலைமீது வருது. இன்னொரு திருவடியை வச்சு கேட்டவனே, திருமால் வாழ்க, திருமால் போற்றி என்ற நான்மரெல்லாம் வாழ்த்துகிறாரலாம். பார்த்தீங்களா, திருவாசகத்தில் திருவிக்கிரமாவதாரம். இதை நாங்கள் சிவகாசம் நடத்தும்போது கேள்வின்னு சொல்லுவோம், டாக்டர் குறிச்சிவர் ஜெயராஜன் திருவாசகத்தில் திருமாலுடைய நீண்ட அவதாரம் குறிக்கப்படுகின்றது எங்கே விளக்குக. ஆக்சுவலாக எழுதி சைக்கிளோசை போட்டு கொடுத்து அதற்கு விடை எழுதி மதிப்பெண் போட்டு கொடுக்கப்படுகிறது. சிவகாசியில் வாசகத்தில் திருமால் அவதாரம் திருவிக்கிரம அவதாரம் எப்படி குறிக்கப்படுகிறது என்று கேட்டால், யானியா திருவாசகத்திலையா, திருமாலுதா ஆமசாமி பக்கா குறிக்கப்படுகிறது பாருங்க அல்லவா. எனவே ஈரடியாலே மூலகு அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலம் மலர. அங்காங்க இருக்கிற முனிவரெல்லாம் வந்து பார்த்தாங்களாம், ஐயப்பா பெருமாள் தன் நீண்ட திருவடியினாலே இந்த மூன்று உலகத்தையும் ரெண்டே அடியில் அளந்துட்டு இன்னொரு அடிக்கு எங்கேன்னு சொல்லும் போது இந்த அரசன் தலை குனிய அவன் தலையில் அந்த திருவடி வைக்கிறார் என்று சொன்னோடனே முனிவர்களெல்லாம் தன்னை மறந்து திருமால் வாழ்க என்றான். இப்படி எல்லாரும் பாராட்ட,
போற்றி செய் கதிர்முடி திருநெடுமால்,
எல்லாரும் வணங்க தகுந்த திருமாலானவர் அப்படின்னார். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் படுத்த வயனூரெல்லாம் பார்த்தவொடனே என்னன்னு, சார் ஆழ்வார் பாசுரம் சார் இது அப்படின்னாங்க. ஆமான், இது வரைக்கும் மிஞ்சது ஆழ்வார் பாசுரம் தான், இது வரைக்கும் இதுக்கு மேலே போகக்கூடாது,
மேலே போகாம இதோட நிறுத்தி
அது எதை கொடுத்தோம்னு சொன்ன, சார் 12 ஆழ்வார்கள் யார் பாண்டேன்னு தெரியல,
நான் முகன் முதலாவானவர் தொழுதல, ஈரடியாலே பூலகு அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர.
எங்கெங்கோ இருக்கிற முனிவர்லாம் திருமால் வாழ்க, அவர் திருவடி வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்களாம். இப்படி செய்த
போற்றிசை கதிர் முடி,
இந்த அந்த அரசன் தலையில கால் வைக்கும் போது எப்படி இருந்தான்னு கேட்டா, அந்த பெருமையத்தோடு இருந்தாலும் திருமல் திருமால் அந்த முடி வைத்துக் கொண்டு இந்த 2 அடிந்து என்ன 1 கொடுப்பதற்கு இயலாமல் தன் தலையே கொடுக்கிறான்னு சொல்லி பெருமிதத்தோடு வைத்தாராம். அந்த இந்த கதிர்முடி அருமையான அந்த முடியோடு கூட
அப்படி செய்த திருநெடுமால்
இது கூட நிறுத்தியிருந்தா திருவாசகத்தில் திருமாலின் பெருமை எங்கும் விவரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். இதை செய்த
திருநெடுமால்
என்ன சார், அதான் முடிச்சிட்டீங்களே என்னது,
அன்று எங்கேயோ போற
திருமால் தான் அப்படி செஞ்சாருங்களே, அன்று என்று கிமு கீட்டு கெட்டாத அன்று அன்று
அன்று
அடிமுடி அறியும் ஆதரவதனில் சார். இந்த ஆழ்வார் ஒரு ஆள் கூட பாடியிருந்தாரு.
ஏமாத்திருக்கீங்க ஏயா, மறுத்து ஏமாத்திருக்கிறாரு. இந்த 100 போறவன்லயே ஒரு 50% கீழே வந்துட்டது.
இந்த அடிமுடி அறியும் ஆதரவதனில் வந்தது இல்ல, சத்தியமா எங்க 12 ஆழ்வார் பாடினதல்ல சார்.
ஆமது ஐயா அறிவ.
அன்று அடிமுடி அதெரியும் அறியும் ஆதரவதனில் ஆதரவு விருப்பம் கொண்டுதான் போனாரு. அடிகாணவும் முடிகாணவும் ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் போனது விருப்பத்தோடு போனவங்களை தவிர நேர் எதிரியா இல்ல. ஆதரவதனில் என்ன ஆக்கினார்? பையனை பத்தி இப்ப பேச்சில்ல, முன்ன பாத்தீங்களா பையனை பத்தி பேச்சில்ல, இப்ப யாரு அப்பாவை பத்தி மட்டும்தான் பேச்சு. கடுமுரன் ஏனமாகி, ஏனம்னா பன்றி, பன்றி ஆனார். பண்டிதன் இங்க போ, நம்ம திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில தமிழ்நாட்டுல அல்லது வேற எங்கேயாவது காட்டுப்பட்டி இதெல்லாம் போறாங்க. கடுமுரன் ஏனமாகி, வலிமையான பண்டினா இது மாதிரி உலகத்துல இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சரி இப்படி இப்படின்னு சொன்னா ஒரு 20-21 மேல வருது. வருமானம் கேட்காதீங்க, இப்ப வந்துடணும், வந்தாதான் நோண்டலாம். ஒரு 1.5 1 வரும்போது ஒரு 3 வந்ததுன்னா இப்படி ஒரு வேற அப்படின்னா ஒரு 20 வண்டி இப்படி ஒண்ணுன்னு சொன்ன ஒரு 50-60 வண்டி மண்ணு அப்படி. கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து அது என்ன முன் முன்னுன்னா தனக்கு முன்ன இருக்கிற நிலத்தை நோண்டி முன் கிளந்து, இங்க முன்கிறதுக்கு முன்னே உள்ள நிலம் நிலத்தை அந்த மாதிரி தூண்டி என்ன செய்தாங்க. ஏழு தளம் கீழே போனா 7 இடம் அந்த மாதிரி இருக்குனர். இந்த 7 இடம் கீழே இதெல்லாம் எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றது இல்ல. வாதியார் மகன் மறுபடியும் சொல்லியிருந்தார் அந்த பழையதெல்லாம், அவர் ஒண்ணு அழிக்குவார் அல்லவா. இங்க பார்த்த பிறகு எழுதுன இங்கே இருந்தேன்னு அதளம் விதளம் சுதலம் தராதலம் அப்புறம் ரசாதலம் மகாதவம் பாதலம் என்று 7 தளம் இருக்கான் கீழே. நாம வந்து தொகுத்தம் படிச்சிருக்கோம், பாதாளம் ஏழினும் கீழ் தொத்தழிவு பாதமலர், அது தெரியும் நமக்கு. அந்த 7 என்னன்னு தெரியாது. அதான் இப்படிப்பட்ட பேருடைய அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் 7 தளம் உருவ இடந்து அந்த 7 இடமும் அப்படியே வந்து நோண்டி நோண்டி வந்துட்டு ஆனா திரும்ப அந்த திருவடியை காணாம் எய்த்து துணிஞ்சு போச்சான். என்னடா அதுன்னு இங்க வேற ரத்தம் வேற அப்படியே வருது. ஆமா என்ன இல்லை, என்ன எவ்வளவுதான் முடியும் அந்த கருவி, அதனால மூக்கல ரத்தம் வேற வருது. அப்படியே எய்த்து வருந்தினாராம் வருந்தி. ஊழி முதல்வ ஜய ஜய என்று இந்த நேர தன்னால் காண முடியும்னு நினைச்சு போன போது காண முடியல. பெருமானே காண முடியலையே என்று சொல்லி ஊழி முதல்வ, இந்த ஊழி காலத்திற்கெல்லாம் முதல்வனாக இருக்கிற பெருமான் அல்லவா, ஜய ஜய வாழ்க வாழ்க என்று போற்றியதாம் அந்த பண்டு. அப்படி போற்ற என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள், அந்த நெல்லில் இருந்து போய் தேடுற அந்த தேடுகிற முனைப்பு இருக்கிற வரைக்கும் காண முடியாத அடிகள். அப்புறம் என்ன ஆச்சுன்னர் திருவண்ணாமலைக்காரர் கேளுங்க அப்படின்ட்டு. ஆமா நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியுமா, பக்கத்துலயே திருவண்ணாமலை வச்சுக்கிட்டு போகலையே நிறுத்திட்டாரு, நீங்க எல்லாம் வந்திருக்கிறது தெரியும் இருக்கு. அதனால திருவண்ணாமலையிலேயே பாடுறதுன்னு தெரியும். அதனால காணா மலரடிகள் என்ன ஆச்சுன்னாரு சொல்லலையே உங்களுக்கு போய் நான் சொல்றதா. சிவ சிவ மலர் அடியினைகள் வழுத்துவதற்கு எளிதாய், இப்படி ஒருவர் தேடியும் காணாத முடியாத திருவடிகளை கேவலம் அடியேன் வழுத்தும்படியாக முடியும். எப்படி சார் வழுத்தினீங்க? நாதன் தாழ்வாழ்கே போகடியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்கே, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே, இறைவன் அடிவாயே, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கே, புறப்பார்த்திந்தன் பூங்கடல்கள் வெல்கே, பரங்குய்வார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்கே, திறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, சேதனடி போற்றி சிவன் தேவடி போற்றி,
நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுத்து மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி.
16 வரிகள் என்னும் 16 மனசுல இதை சொல்லி வழிபாடாற்றினால் பெருமான் நம்மை தரமாட்டானா? நமக்கு இம்மி பேருது கிடைக்காதா? மருமி பேரு கிடைக்காதா? அப்படி இந்த திருவடியை வாழ்த்தி கிடைக்காவிட்டால் அந்த பேரே வேண்டாம், வீடும் வேண்டாம், விரலில் விளங்கினார். அப்படி இதை வலித்தியும் கிடைக்கலன்னு அந்த உலகம் நமக்கு வேண்டாம். சுற்றும் முருகா முருகா. இப்படி மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் அப்படி காண முடியாத அந்த உருவம் திருவடி அடியின் சாதாரண ஆள். இங்க வந்து திருமாலை விட நான் பெரியவர் டாம் டாம் போடுதுல, இவ சிவ போட்டார் மணிவாசகர் அல்ல. அப்படிப்பட்ட திருவடிகள் என்று சொல்லும் போது அவருக்கு உரிய மதிப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திருவடிகள் யாருக்கு? எமக்கு என்று ஆரம்பிச்சாருன்னா மணிவாசகர் அல்ல. என்ன சொன்னார்? வழுத்துவதற்கு எளிதாய் யாருக்கு? என்னது யாருக்கு? வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துவதற்கு எளிதாய் என் போன்ற சுதீவர்கள் கூட வழுத்தும்படியாக போற்றும்படியாக இருக்கின்ற எளிதாக ஆயிற்று நடிகர். ஆனா நான் யாரு தெரியுமா? மாண்புமிகு அமைச்சர் சிவசிவ. அப்படி ஒரு சொல்லல சொல்லாதீங்க. நான் தான் முன்னே சொல்லிட்டேன், உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், வேண்டேன் செல்வம், வேண்டேன் கல்வி, வேண்டேன் விண்ணு மண்ணும் சொல்லிட்டேன். என் பதவி இது போற எல்லாத்தையும் போன விட்டு மாண்புமிகுங்கிறீங்களே மக்கு மிகு. அது வேணா சொல்லுங்க. நாங்க போய் ஐயாவை போய் மக்கு மிகு நாங்கெல்லாம் சொல்லலாம். நான் தானே சொல்லி நீங்க சொல்றீங்க, அதனால சொல்லுங்க. சிவசிவ நானும் சொல்ல மாட்டேன் சுவாமி. மக்கு மிகுன்னு நீங்க உங்களை சொல்லித்தான் நாங்களாம் எந்த மிகுன்னு பேர்றது? நமக்கு இருக்க வேண்டிய மக்கு அங்க அவன் சொல்லிவிட்டா அப்புறம் நம்ம எங்க எந்த மக்க தேர்றது? சிவசிவ எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாம் சாமி, அது எங்களுக்கு இருக்கட்டும். எது இந்த மக்குங்கிறதாவது இருக்கட்டும், அங்க நல்லா இருக்கு. நம்ம மணிவாசரை சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அதனால் பார் கடல் உலகில் சுவாமி ஏன் நல்ல மாண்புமிகு அமைச்சர் தான் என்ன இதுல ஒண்ணுன்னு கதையை கேளு. என் கதையை கேளுப்பா அப்படின்னா பாவம். அதனாலதான் இது என்ன தெரியுமா? அந்த சகத்தின் உற்பத்தி என்று சொன்னாரே தன்னைக்கு நோக்கி சொன்னது இந்த உலகத்துக்கு பொருந்தும். உலக உற்பத்தியை சொல்லுகிறார், ஆனா தன் உற்பத்தின்னு சொல்லுகிறார். சகத்தின் உற்பத்தின் யாரோடு ஞானி எழுதியிருக்கிறாரு, அதுக்கு தொகுப்புரை வாழ்க, அவர் திருவடி வாழ்க. அதனால எப்படினாரு, வார்கடல் உலகினில் யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். யானை முதலாய் எறும்பு ஈராக எல்லா பிறப்பும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். ஐயா ஒரு சந்தேகம், முன்ன புல்லாய் பூடாய் புதுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் நரு, இங்க யானை முதலா எறும்பீராகங்கிறது சந்தேகம், வேற ஒண்ணும் இல்லை. சொல்ல முடியுமில்ல? அங்க என்ன சொன்ன? புல்லாய் பூடாய் என்று சொல்லி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் இங்க யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் பிழைத்தும். அங்கே பிறப்பு வகையினாலே 7 வகை பிறப்பு இருக்கிறதையும் சொல்லி எல்லாம் சொன்னார். இங்கே இருக்கிற மிருகத்திலேயே நாம நம்மோடு பழகிற மிருகத்திலேயே எது பெருசு? யானை. என்ன சின்னது? எறும்பு. எனவே நமக்கு இந்த ஊனக்கண்ணுக்கு இங்க ஊட்ட பழ ஏன்னா காண்டா மிருகம்னு சொல்லிவிடுவீங்க, அதான் நம்மோடு பழகுகிற மிருகங்களின்னு சொன்னோம். இது இவை ஆமா இல்லைன்னு சரி, 3 கிளாஸ் பையன், 5 கிளாஸ் பையன், ஐயா யானையை விட காண்டா மிருகம் பெருசுன்னு எங்க ஐயா சொன்னாங்கன்னா நம்மோடு பழகுகின்ற விலங்குகளில் அப்படின்னு தப்பிக்கிற வழி இது. அப்ப நம்மோடு பழகுகிற மிருகங்கள்ல யானை பெருசு, எறும்பு சின்னது. அதனால யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். அத்தனை பிறப்பினையும் ஒவ்வொரு வினையா ஒவ்வொரு வினையா மாறி 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 பிறந்து அந்த வினையெல்லாம் தவறியும் அதாவது பிழைத்தும் அதுல தப்பியும் தப்பியும் மானுட பிறப்பினுள் எல்லாம் கடந்து படிப்படியா ஏறி இந்த மக்கள் தாமே ஆறறிவுயிரே என்றார் தொல்காப்பியர். ஐயா, இதெல்லாம் ஓரறிவு ஏறறிவு மூவறிவா இருக்குது, இதுல சிறந்த அறிவத்தினரே, ஏ மக்கள் தான் இப்ப ஆறறிவு உயர் அப்படின்னார். நாங்களா ஐயா? ஆமா அப்படின்னார். அப்படியே காலர் அப்படியே தூக்கினான். அந்த மக்கள் பிறப்பு அது மாதிரி வரும்போது ஒவ்வொன்னா கடந்து என்ன ஆச்சினர், மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செழிவினில் பிழைத்தும். இதுதான் விஞ்ஞானம் அல்லது உடற்கூற்றின் இயல்பு. உடற்கூற்றின் இயல்பு திருவாசகத்தில் உடற்கூற்றின் இயல்பு சொல்ற. தந்தையினிடமாக தோன்றிய கரு தாய் வயிற்றில் விழுந்த உடனே என்ன, அந்த தாய் வயிற்றில் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்குமா? அப்ப உடம்பினுள் நம்மை அறியாது கிருமிகள் இருக்கின்றன என்று இன்னைக்கு சொல்லுகிற உடல் வல்லுநர் மருத்துவர் சொல்றாரு. திருவாசகம் அன்றே சொல்லியது உடலுக்குள் கிருமிகள் பல இருக்கின்றன. அது இருதிரம், இருதிரம் ஒன்று ஆக்குவதற்கும் உதவும், இன்னொன்று அடிப்பதற்கும் உதவும். சில கிருமிகள் நமக்கு வேண்டாது சாப்பிட்றதுனால நமக்கு நல்லதும் இருக்கு, சில கிருமிகள் நமக்கு வேண்டியது சாப்பிட்றதுனாலும் தப்பு இருக்கு. செய்த கல்ல செயக்கடும் செய்த செய்யாமையானும் கடும் ரெண்டு விதமான கருது. அப்படி அந்த ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு குஸ்தி நடக்குதான். எப்படித்தாங்க மாண்டி என்ன, இந்த தந்தையினிடமாக தோன்றி அந்த விந்து தாயின் வயிற்றுல போன உடனே அங்க இருக்கிற கிருமிகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாய் நமதன நரி நமதன பிதா தாய் நமன் தனிதன அப்படின்னு பாருமே, இந்த கிருமி எனக்கு தாண்ட சொந்தம், எனக்கு தாண்ட சொந்தம், எனக்கு தாண்ட சொந்தம். ஒவ்வொன்றும் சேர்ந்து வேட்டு விட்டதுன்னா பிட்டா எங்க அப்புறம் பிட்டா பிட்டா தான் இன்னும் முடிவு போகுதா அப்படின்னு. ஆமா என்னமோ வயிற்றுல ஒரு பொட்டு போச்சு கொடுக்கல, ஏன் அது பூச்சியா பிறகு மனுஷனாவே பிறகு கிராமங்கள் அப்படி ஒரு பழக்கம், ஒரு வயிற்றுல ஒரு பொட்டு பூச்சி பிறகுப்படாதா என்னமோ அந்த பாப்பாவுக்கு இன்னும் கொடுத்து வைக்கல அப்படி. ஆகவே அந்த மாதிரி அந்த கிருமிகள் ஒன்று ஒன்றுடைய போராட்டத்தில் அந்த கரு இறந்திருக்குமாயின் நான் மனுஷன் வெளிவந்துட முடியாது. அந்த குஸ்தியில பிழைக்க வைத்தது பெருமான். ஈனமில் கிருமி தெருன குஸ்தி, அது குஸ்தினா போர் அர்த்தம். என்ன போர்? அதாவது தான் தான் போய் மொய்க்கும் அந்த கருவை தின்பதற்கு. அந்த மாதிரி அந்த கிருமிகள் தின்னாதவாறு அதை நின்றும் பிழைக்க வைத்தன் பெருமான். பிழைக்கும் இது அப்படியே வாங்கியது ஒரு சித்தாந்த சாத்திரம் பதினாலுல ஒண்ணு. அது எது, என்ன சாத்திரம் தெரியுங்களா? போற்றி பகருடை. பதினாலு சாத்திரம் உமாபதி சிவம் பாடியது ஏழு நூல்மாங்க அல்லது எட்டு நூல்மாங்க வச்சுங்க, அத போற்றி பகருடை உமாபதி சிவம் பாடு. அதுல ஒரு இடம், அதுலதான் அந்த கேவல சகல சித்தத்தை விளக்குற இடம் அந்த இடம் தான் போற்றி பகருடை தான். கேவலத்தில் ஆன்மா எப்படி இருந்தது, சகல நிலையில் எப்படி ஆன்மா இருக்கிறது, இனி சித்த நிலையில் எப்படி இருக்கும், அருமையாக விளக்கிய நூல் போற்றி பருடை. விஞ்ஞான பதம் கூட மேம்போக்காதான் அப்படி சூத்திரமா சொல்லிட்டாங்க. உட்காந்து நின்று விளக்குறது அந்த நூல் தான். அதனால பதினாலு சாத்திரம் படிக்கணுங்கிறது. ஆமா ஐயா, இதுல எத்தனை படிக்கலாம்னா பதினாலும் படிச்சு இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாய் அதுல சொல்லி. என்னவா, தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயினிடமாக சென்ற உடனே அங்கே கிடந்த அனாதி உயிர். இது போட்டி பொருள், இந்த தாய் வயிற்றில் ஏற்கனவே இருந்த அனாதி உயிரினர் இவர். கிருமினர் ஈரமில் கிருமி செருவினில் பிழைத்தும் திருவாசகம். அவர் என்ன சொன்னார், அங்கே கிடந்த தாய் இல்லத்திலே வயிற்றிலே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் என்று இங்கு ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் புத்தியில அங்கே அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் அது உணவு இல்லாம கருது வைத்துக் கொள்ளிய. இது இந்த கரு வந்த உடனே ஆஹா வேட்டை வேட்டை அப்படின்னு போய் உட்கார்ந்து சொல்லும். எங்கேனுமாக எடுக்கும் என யார் சார் காத்தனர், தாய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த வயிற்றிடமாக பெருமானியில் இயலவா காத்திருக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆன்மா எங்க வர்றது, கிழிக்கிறது வெளியில. இது முதல்ல கிருமி இருக்குன்னு ஒத்துக்கிறியாடா? ஒத்துக்கிறேன். தந்தையினிடமாக போனதை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப அந்த கிருமிகள் வந்து இவற்றை அழித்திருக்கலாம் அல்லவா? அழித்திருக்கலாம். அழிக்காமல் எப்படி இருந்தது உடல் இயற்கை? அந்த உடல் இயற்கையை கொடுத்தது எது? இயற்கை. சரி, அந்த உடல் இயற்கையை கொடுத்தது சீக்கொட்டு இன்னொரு இயற்கை. நீ இயற்கைங்கிற, நான் இறைவன்கிற, போற நீ எக்ஸ்னு வச்சுக்கிட, ஆங்கிலேயர் வருகையினால எக்ஸ்னு வச்சுக்கணி, இவர் இயற்கைன்னு வச்சுக்கிட்டோம், நான் இறைவன் வச்சுக்கிறேன், ஓய. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் என்று இந்த தந்தையினிடமாக வந்த கரு தாயினிடத்துக்கு போன உடனேயே ஏதேனும் அழிக்கணுமே உடம்பு சொல்றமில்ல, அந்த வீட்டை திறந்து போட்டு வந்துட்டா, நான் இப்ப போய் மறந்து இருந்துட்டேன், ஒழுங்கு சாத்திரா ஒழுங்கு சாத்திரா அப்படிங்கிறாங்கல்ல தாய்மார். அது மாதிரி தந்தையினிடமாக வந்த கரு அந்த தாயத்தில் வந்துட்டுப்பா, ஏன்னா இந்த கிருமியை வந்து அது பற்றி சாப்பிட்டுப்பா, அதனால அங்க போயிருந்து காயக்கரு குடியில் சித்தான் சாத்திரம் இப்படி எல்லாம் விளக்குது. ஒளிய ஒளியும் நல்லா கிடைக்கிறது, சித்தான் சாத்திரம் ஒளியும் ஒளியும் காட்டலாமே. காயக்கரு குடியில் காத்திருந்தும் அப்படி செய்ததுனால பெருமானியம் தோன்றினேன், இல்லைன்னு போயவே போயிருப்பேன். அதுதான் ஐயா இதை யாராவது முன்மொழிந்தவர்கள் இருக்காங்களான், மொழிந்தால் அந்த உரு தெரிய காலத்தே உள் புகுந்து உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு ஏன் உங்களுக்கு உழவு சங்கடம், கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தினேயானை சித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேன். உருத்தெரிய காலத்தே இப்ப அஞ்சரை அடி எஸ்ஐக்கு தயாரா இருக்கிறோம், எப்ப இன்னைக்கல்ல அன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு எஸ்ஐக்கு தயாரா இருக்கு சார். உன்னை எஸ்ஐக்கு தயாரா இருக்கிற விட்ட உடம்பே கொண்டாந்தது யார் தெரியுமா? எங்க அம்மா அப்பா. அம்மா அப்பாவுக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க தெரியுமாடா அப்படின்னாரு. எங்க தாத்தா, அவங்க தாத்தா, தாத்தா அவங்க தாத்தா, தாத்தா அது என்ன, ஆதி பகவன் முதற்றே உலகு போறான். தாத்தாவுக்கு தாத்தாங்களா? அல்ல, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா தாத்தா, ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்பா திருவள்ளூர் தான் முடிவா போறீங்களா? சிங்கம் இல்ல முத குரல். அதனால ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அந்த கிருமியினுடைய போராட்டம் எதற்குன்னு கேட்டா அந்த கருவை தின்றுவிட வேண்டும் என்று அப்படி தின்னாதவாறு காத்தம். அப்புறம் சரி தாண்டிச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் பத்து மாசத்தையும் பண்ணது திருவாசம் ஒண்ணுதான் இல்ல, ஒரு மாசம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் என்ன, ஒரு மதி தாண்டியின் தாண்டிக்காய்ங்கிற நான் பார்க்கல தான், அந்த தாண்டிக்காய் மாதிரி தாய் வயிற்றுல அது தோன்றுமா, எது உருவெடுக்குமா, எது தந்தையிடமாக வந்த கரு அந்த சின்ன பிள்ளையில தோன்றும் போது முதல்ல என்னன்னு கேட்டா, சின்ன எத்தனை எஸ்ஐக்கு தயாராயிடுமா, கொஞ்சமால எஸ்ஐக்கு தயாரா வேணும், அதனால இந்த தாந்திரிக்கா மாதிரி இருக்குமா, அது எப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. விளங்காதுங்கிறதுக்காக தான் அவன் ஓமி சொன்னாங்க, ஓமியும் விளங்கல, அவ்வளவு ஞானம் நமக்கு என்ன பண்றது. அந்த ஒரு மதி தாந்தியின் இருமையில் பிழைத்தும் என்னன்னாரு, அது மாதிரி வந்து சேர்ந்து ஒரு சின்ன முட்டை வடிவமா வரும்போது சரி, அது முட்டையா அப்படி சேர்ந்தா சரி, சப்போஸ் அப்படி ரெண்டு இது இப்படி சேர்ந்து இது இப்படி சேர்ந்து வச்சுங்க போயே போச்சு, பொண்ணு மேலாம் போடும் கண்ணுகாது அல்லது கண்ணுகாது எல்லாம் பிறந்த தொலைவு, அது எதுக்கு என்ன சனி, இதுவே சனிங்கிறோம் சொல்லவா, சனி எதுக்கு வந்ததோ, இப்படிலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம் வாங்கிடு, எல்லாம் அம்மாவை கேட்டா தெரியும் இல்லை இப்போ பரவாயில்ல, அதெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த பய பிறக்கிறதுக்கு படாத பாடம் இல்லை, சனியும் பிடிச்ச பய சனி பிடிக்கும், அப்ப வயிற்றுல இருந்தும் வருத்தான் இப்பவும் வருத்துறேன், என்னையும் வருத்துறேன் முக்கியத்த அப்படின்னு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நல்ல வேலை தாண்டிட்டோம், எல்லாம் 60 தாண்டிச்சு இல்ல அப்பராதியா இருக்குது இருந்தா சொல்லுவாங்க இப்போ. எனவே அந்த இருமை இருமைன்னு கேட்டா அந்த ரெண்டா பிறந்தாலும் போச்சு, தூங்கையில வாங்குறவங்க சுழி மாறி போனாலுங்கிறமே அங்க ஒன்னா அப்படி திரண்டு வரும்போது ரெண்டும் ஒண்ணு தானா புடுவிட்டாலும் போச்சு, அது புடாம கொண்டு வந்தது அம்மாவிடமாக. சரி ரெண்டு மாதம் ஆச்சு,
இருமதி விளைவின் ஒருமதியில் ஒருமையில் பிழைத்தும்